பகவத்கீதை உண்மையுறிவில் அத்தியாயம் 3 பதம் 20 மூன்றாவது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுத்ரே நஷ்டப்ராயேஷ பத்ரேஷ் நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி போதி நிஷ்டிகி. ஸ்ரீ பகவான் உவாச, கர்மணை ஹி கர்மணை வஹி சம்சித்தி ஆஸ்திதா சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதய. கர்மணைவகி சம்சித்திம், கர்மணைவகி சம்சித்திம் ஆஸ்தித ஜனகாதய. லோகசங்கிரகமேவாபி லோகசங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்துமர்ஹசி சம்பஷ்யன் கர்துமர்ஹசி. கர்மணைவகி சம்சித்திம் ஆசிதா ஜனகாதயஹ லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்துமர்ஹசி. கர்மணைவகி சம்சித்தி ஆசித ஜனகாதய லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்துமர்ஹசி. கர்மணைவகி சம்சித்தி ஆசித ஜனகாதய லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்துமர்ஹசி. ஸ்ரீ பகவான் உவாச, கர்மணைவகி சம்சித்திம் ஆஸ்தித ஜனகாதய லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்துமர்ஹசி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஜனகர் முதலான மன்னரும் கூட நியமிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுதலால் பக்குவ நிலை அடைந்தனர். எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காக வேணும் நீ செயலாற்ற கடைவாய். பொருளுரை. ஜனகர் முதலான மன்னர்கள் தன்னுவம் பெற்ற ஆத்மாக்களாய் இருந்தனர். எனவே வேதங்களில் குறிப்பிட்ட நியம கடமைகளை செயலாற்ற வேண்டிய தேவை ஏதும் அவர்களுக்கு இல்லை. இருப்பினும் கூட பொதுமக்களுக்கு ஒரு உதாரணம் அமைக்கும் நோக்கத்தோடு அவர்களும் தம் கடமைகளை செவ்வனே செயலாற்றினர். ஸ்ரீ ராமச்சந்திரின் மாமனாரும் சீதாதேவியின் தந்தையுமாவார் ஜனகர். பகவானின் பெரும் பக்தரான இவர் உன்னத நிலையில் உயர்வு பெற்றிருந்தவராயினும் கூட மிதிலையின், அதாவது தற்போது இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் ஒரு உட்பிரிவு மிதிலையின் மன்னராயிருந்த காரணத்தால் போரில் நேர்மையாக செயல்படுவது எப்படி என்று மக்களுக்கு காட்ட வேண்டியிருந்தது. அவரும் அவரது போர் வீரரும் அவரது போர் வீரர்களும் நற்போதனைகள் மற்றும் தோற்கும் சந்தர்ப்பங்களில் எவ்வாறு போரில் தேவையான செயலாற்றுகின்றது என்று மக்களுக்கு கற்பிப்பதற்காக போரில் ஈடுபட வேண்டியிருந்தது. குருக்ஷேத்திரத்துக்கு முன் போரை தவிர்க்க எல்லா விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரே கூட சமாதான தூது சென்றார். எதிரிகளோ போரிடுவதில் உறுதி கொண்டிருந்தனர். எனவே இது போன்ற நேர்மையான காரணத்திற்காக சண்டையிடுவது நியாயமான தேவையே. கிருஷ்ண உணர்வில் நிறைவேற்றவனுக்கு உலகில் எல்லாவித பற்றுமில்லை. எனினும் பொது ஜனங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் செயலாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தும் நோக்கத்தோடு அவன் செயலாற்றவே செய்கிறான். கிருஷ்ண உணர்வில் அனுபவசாலிகளான சான்றோரால் பிறர் பின்பற்றும் வகையில் செயலாற்ற இயலும். இதை பின்வரும் பதம் விளக்குகிறது. ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகயா சத்சரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீம் சபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீகுரோ வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபாம் சாக்ரஜாதம் சககனரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சகனலலிதா ஸ்ரீவிசாகாம் ச நமாம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதானிதா குருபதாயினே கௌரகததாமதாய நகரகிராமதாரிணே நமாம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. கர்மணே வகி சம்சித்திம் ஆசிதா ஜனகாதய லோகசங்கிரகமேவாவி சம்பஷன் கருது மனசி. ஜனகர் முதலான மன்னரும் கூட நியமிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுதலால் பக்குவ நிலை அடைந்தனர். எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காக வேணும் நீ செயலாற்ற கடவாயாக. ஹரே கிருஷ்ணா. கடந்த சில வாரங்களா நம்ம மூன்றாவது அத்தியாயத்தில் ஸ்லோகங்களை கலந்து பேசிட்டு இருக்கோம். மூன்றாவது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோகத்தை பற்றி போதிக்கிறார். அதாவது யோகம்னு சொன்னால் யோகம்னா என்னதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். யோகம்னா என்னது, யோகான்னு என்ன சொல்றது, மனதை ஒருநிலைப்படுத்துறது. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக யோகம்னா நம்மளை வந்து பகவானோட இணைக்கிறது, கனெக்ட் பண்ணுறது இல்லையா. யோகான்னா நம்ம வந்து பகவானோட இணைச்சிக்கிறது. கர்மயோகம்னா நம்ம செய்யக்கூடிய செயல் மூலமாக பகவானோட சம்மந்தப்படுத்திக்கிறது, செய்கிற செயல் மூலமாக பகவானோடு இணைத்துக் கொள்வது தான் கர்மயோகம். கர்மம்னா செயல், அதுவே யோகமாக செய்கிறது கர்மயோகம். ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் நமக்கு ஆன்மீக அறிவு போட்டுறார். செயல்னா என்ன, செயல் எப்படி பற்றில்லாமல் செயல்படுறது, எப்படி செயல்படுறது, அது எப்படி பற்றில்லாமல் செயல்படுறது, சாஸ்திரத்துக்கு உட்பட்ட செயல் என்ன, சாஸ்திரத்துக்கு எதிரான செயல் என்ன, இதெல்லாம் சொல்லித்தரார் பகவத்கீதை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு செயல்னா என்ன, அந்த செயலை எப்படி செய்யறது, பற்றில்லாமல் எப்படி செயலாற்றுறது, சாஸ்திரத்துக்கு உட்பட்ட செயல் என்ன, சாஸ்திரத்துக்கு எதிரான செயல் என்ன, கர்மா கர்மா விகர்மா இதெல்லாமே பகவான் நமக்கு போதிக்கிறார். ஸோ எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதை மூலமா ஆன்மீக அறிவு போட்டுறார், அதே மாதிரி வேதங்கள் புராணங்கள் உபநிஷத்தங்கள் இதெல்லாமே நமக்கு ஆன்மீக அறிவு போட்டு, ஒரு மனுஷனாகப்பட்டவன் எப்படி செயலாற்றணும், நல்ல செயல் என்ன தீய செயல் என்ன, இதெல்லாம் சாஸ்திரங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வெறுமனே சாஸ்திர அறிவு எடுத்துட்டு அதை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். உதாரணத்துக்கு பகவத்கீதையில் சொல்ல விஷயங்களை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு பின்பற்றுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் நமக்கு. அது என்ன நோக்கத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதன்படி எப்படி செயலாற்றுறது, அதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கு. வேதங்கள் புராணங்கள் உபநிஷதங்கள் இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் நம்ம எப்படிலாம் செயலாற்றணும், என்ன செயல் பண்ணணும், என்ன செயல் பண்ணக்கூடாது, சாஸ்திரத்துக்கு உட்பட்ட செயல் என்ன, சாஸ்திரத்துக்கு புறம்பான செயல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வேதங்கள் புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் நம்ம செயலாற்றுறது ரொம்ப கடினம். அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கருணையோட பகவத்கீதை கொடுத்தார் அவர் இங்கே வந்திருந்தப்போ. ஏன்னா வேதங்கள் உள்ள விஷயங்களை நம்ம படித்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். வேதங்கள்னா ரிக் யஜூர் ஷாம அதர்வா இந்த நான்கு வேதங்கள் உள்ள விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணார்னா நம்ம எல்லாரும் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக பகவத்கீதை கொடுத்தார். எல்லா உபநிஷத்தங்களுடைய சாரமா எல்லா வேதங்களுடைய சாரமா கிருஷ்ணர் வந்து நமக்கு பகவத்கீதையை கொடுத்துருக்கார். அந்த பகவத்கீதையில் சொன்ன உபதேசங்களை நம்ம வந்து பின்பற்றணும். அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரோ இப்ப உதாரணத்துக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை போதிச்சார். பகவத்கீதை கேட்டுக்கு அப்புறம் அர்ஜுனன் அது மாதிரி செயலாற்றினார் இல்லையா, கேட்டுண்டார் அதுக்கப்புறம் செயல் பண்ணார். அப்ப அர்ஜுனன் புரிஞ்சின்றதுனால, முதல்ல அர்ஜுனன் அறியாமையில் இருந்தார், அர்ஜுனன் அறியாமையில் இருந்ததுனால யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, இந்த யுத்தம் தர்மம் இல்லைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட வாதாடினார். ஆனா அர்ஜுனன் கிருஷ்ணரை குருவா ஏற்றுனதுக்கு அப்புறம் பகவத்கீதையை விட்டு கேட்டிருந்ததுக்கு அப்புறம் அர்ஜுனன் யுத்தம் செய்தார் இல்லையா, கிருஷ்ணரோட விருப்பம் என்னன்னு புரிஞ்சுட்டார், அதன்படி செயல்பட்டார். அப்ப அர்ஜுனன் கேட்டுண்டார், அதன்படி செயல்பட்டார். அதே போலதான் நம்ம வந்து பகவத்கீதையை சரியா புரிஞ்சுக்கணும்னா அர்ஜுனோட வழி பின்பற்றணும். அர்ஜுன் எப்படி கிருஷ்ணர்ந்து கேட்டு செயல்பட்டாரோ அதே போல நம்மளும் பகவத்கீதையின் படியும் ஸ்ரீமத் பாகவதம் படியும் வேதங்கள் படியும் செயல்பட முயற்சிக்கணும். சரி, அது எப்படி செயலாற்றுறது? இங்கெல்லாம் சொல்லி இருக்கு பகவத்கீதை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு. இதிகாச புராணங்கள்ல, பாகவதத்துல, வேதங்கள்ல, உபநிஷத்துல எப்படி செயலாற்றணும் சொல்லியிருக்கு. ஆனா எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப கடினமா இருக்கே, அந்த படி எப்படி நான் நடந்துக்கிறது அப்படின்ற சந்தேகமும் குழப்பமும் நமக்கு ஏற்படும். அதனாலதான் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பக்தர்களை இங்க அனுப்பிச்சு வைக்கிறார். அப்ப பக்தர்கள் என்ன பண்றாங்க, அதன்படி வாழ்ந்து காமிக்கிறாங்க இல்லையா. இப்ப வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, எப்படி அதன்படி நம்ம செயலாற்றுறது, பற்றின்றி செயலாற்றுறதுன்னா என்ன, நல்ல செயல் என்ன, தீய செயல் என்ன, இதெல்லாம் பக்தருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்தருடைய சரித்திரத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த பக்தர் என்னென்ன நேரத்தில் எப்படி எப்படி செயல் பண்ணியிருக்கார், எந்த செயல் பண்ணார், எந்த செயல் அவர் தவிர்த்தார், அவர் எந்த நோக்கத்துக்காக செயல் பண்ணார், அவருடைய செயல் யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இருந்தது, அது எல்லாமே நமக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை இங்கே அனுப்பி வைக்கிறார். அதனால கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், அவர் பகவத்கீதையெல்லாம் கொடுத்திருந்தா கூட அதை நம்ம இன்னும் எளிமையா பின்பற்றணுங்கிறதுக்காக உதாரணமா வாழ்றதுக்காக பக்தர்கள் இங்க அனுப்புறாரு. அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்தார் 500 வருடங்களுக்கு முன்னாடி. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒரு பக்தருடைய ரூபத்துல வந்து எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு காமிச்சார். ஒரு பக்தனுடைய செயல் என்ன, அவன் எப்படி பேசுவான், எப்படி நடந்துக்குவான், யாரை நினைச்சிட்டு இருப்பான், யாருக்காக செயலாற்றுவான், அதெல்லாமே வந்து சைதன்ய மகாபிரபு வெளிப்படுத்தினார். அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சில சமயங்கள் அவரே பக்தரோட ரூபத்துல வர்றார், சில சமயங்கள் ஒரு பக்தரை அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படி அனுப்பிச்சு வைக்கப்பட்ட பக்தர்கள் நிறைய பேர், அதுல 12 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. பகவானுடைய பக்தர்கள் வந்து 12 பேர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், மகாஜனங்கள் சொல்லி 12 பேர் பிரதானமானவங்க. ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரல்லாதோ, பீஷ்மோ, ஜனகோ, வயாசகி, பலிம், பயம். ஸ்வயம்பு அப்படின்னா பிரம்மா, நாரதர், சம்புங்கிற சிவபெருமான், ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரா, 4 குமாரர்கள், கபிலர், மனு, ஸ்வயம்பு, மனு, ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, கபிலோ, கபில தேவர், மனு, பிரல்லாத், பிரல்லாத் மகாராஜ், பீஷ்மா, பீஷ்ம தேவர், ஜனகா, ஜனக மகாராஜ், அப்புறம் வையாசகி, சுகதேவ கோஸ்வாமி, அப்புறம் யமராஜ். இப்படி 12 மகாஜனங்கள். அதுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பகவத்கீதை ஜனகருடைய பேரை மேற்கோள் காமிச்சிருக்காரு இந்த ஸ்லோகத்துல இல்லையா. கர்மனை வகி சம்சித்தி ஆசித ஜனகாதய லோகஸ்தங்கிரகமேவாபி சம்பஷன் கருது மர்ஹசி. கிருஷ்ணர் என்ன சொல்றார், ஜனகர் முதலான மன்னரும் கூட நியமிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுதலால் பக்குவ நிலை அடைந்தனர். சோ ஜனக மகாராஜ் கிருஷ்ணரே இங்க நமக்கு உதாரணமா கொடுக்கிறார் ஜனகரை. வேதங்கள்ல சொன்ன கருத்துக்கள் அப்புறம் பகவத்கீதையில சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் எல்லாருக்கும் பொருந்தும், ஏதோ ஒரு துறவிக்கோ இல்ல சன்னியாசிக்கோ மட்டும் கிடையாது. பகவத் நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா பகவத்கீதைனா வந்து எல்லாத்தையும் தொடர்ந்தவங்க படிக்கிறது, இல்ல சாமியார்கள் சன்னியாசிகள்லாம் படிக்கிறது நினைச்சிருக்காங்க, அப்படி கிடையாது. பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தான் போதிச்சார். பகவத்கீதை எல்லாருக்கும் பொருந்தும், குழந்தைகள்ல இருந்து வயதானவர் வரைக்கும், அப்புறம் பிராமணர்ல இருந்து சூதன் வரைக்கும், அப்புறம் இல்லற வாழ்க்கையில இருந்து சன்னியாசிகள் வரைக்கும் எல்லாருக்குமே பொருந்தும் பகவத்கீதை. ஏன்னா சாஸ்திரம் வந்து எல்லாருக்கும் பொருந்தும், அது ஒரு ஒரு பிரிவினருக்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கோ மட்டும் இல்ல. சாஸ்திரம் வந்து ஒரு குறிப்பினர் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்ல, சாஸ்திரம்னா எல்லாருக்கும் சாஸ்திரம் தான், எல்லாருக்கும் பொருந்தும். அதனால இந்த குழப்பங்கள்லாம் நமக்கு போகணும் இல்லையா. அதனால பகவான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பக்தனை உதாரணமா காமிக்கிறார். இந்த உலகத்தில் எப்படி செயலாட்டதுங்கிறத ஜனக மன்னர் மகாராஜர் மூலமா இந்த உலகத்துக்கு காமிச்சார். ஜனக மகாராஜ் ஒரு மிகப்பெரிய சத்திரிய அரசர், அவரும் சத்திரிய வம்சத்தில் வந்து எப்படி அர்ஜுனன் ஒரு சத்திரிய வம்சத்துல வந்து கிருஷ்ணருக்காக செயல் பண்ணி கிருஷ்ணருக்காக செயல் பண்ணி கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினாரோ அதே போல ஜனக மகராஜ். ஜனக மகராஜ் அவர் ஒரு சுத்த பக்தர். அவர் வந்து அவ்வளவு சுத்த பக்தரா இருக்கிறதுனாலதான் அவர் 12 மகாஜனங்களை ஒருத்தரா இருக்கார். 12 மகாஜனங்களை ஒருத்தரா ஜனக மகராஜ் இருக்கார். ஜனக மகாராஜுடைய மகிமைகள், அவருடைய குணாதி, ஏன் வந்து கிருஷ்ணர் இங்க ஜனகரை மேற்கோள் காமிக்கிறார்னா, கிருஷ்ணராலே மேற்கோள் காமிக்கப்படுற அளவுக்கு ஒரு உதாரணமா வாழ்ந்திருக்கார் ஜனக மகாராஜ். அவர் வந்து மிதிலாவுடைய சக்கரவர்த்தியா இருந்தார். மிதிலாங்கிறது இப்போ பீகார் மாநிலம் தான், அப்ப மிதிலான்னு சொல்லப்பட்டது. இமயமலை, நேபாள், கண்டகி நதி, காசி, இதுக்கெல்லாம் நடுவில் பீகார் அமைஞ்சிருக்கு. இந்த சுற்றியில் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எப்படி இந்த மிதிலா நகரம் ரொம்ப பிரசித்தி பெற்ற நகரம். மிதிலா முதல்ல வந்து மிதிலாங்கிறதுக்கு முன்னாடி அந்த இது விதேகான்னு சொல்லப்பட்டது. அந்த நாடு விதேகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்பெல்லாம் வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கும். திராவிட, கௌடிய, அப்புறம் விதேகா, அவந்தி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர்கள்லாம் இருக்கும். கேகயா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு பேர் இருந்தது வேத காலத்தில். அப்ப விதேகா அப்படிங்கிற நாட்டுக்கு நிறைய சக்கரவர்த்தி இருந்தாங்க. அதுல ஒரு சக்கரவர்த்தி நிமின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். விதேகா, விதேகால வந்து நிமின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். இந்த நிமி, அவர் ஒரு சமயம் இறந்துடுறார். நிமி இறந்த உடனே விதேகாவுக்கு சக்கரவர்த்தி இல்ல, விதேகா நாட்டுக்கு ராஜா இல்ல நிமி இறந்ததுக்கு அப்புறம். அப்போ அந்த நிமிக்கு அப்புறம் ஒரு ராஜா வேணுங்கிறதுக்காக பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய உடலை கடைவாங்க. அவருடைய உடலை கடையும் பொழுது அவருடைய உடல்ல திரண்டு ஒரு அரசர், ஒரு குழந்தை உற்பத்தி ஆகும். அந்த குழந்தைக்கு மிதி, அதாவது அந்த கடைஞ்சு அந்த இது எடுக்கிறதுனால அந்த இடத்துக்கு மிதின்னு பேர் வந்தது. மிதி அங்கிறதுக்கு அதான் கடையிறதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஸோ மிதிலா அப்படின்னா இந்த மன்னருடைய உடல்ல இருந்து வந்ததுனால அவருக்கு ஜனகன்னு பேர். அந்த வம்சத்துல வர ராஜாக்களுக்கெல்லாம் ஜனகர்னு பேர். அதாவது மிதில, விதேகா நாட்டுல, விதேகா நாட்டுடைய தலைநகரம் மிதிலா. விதேகா நாட்டுடைய தலைநகரம் மிதிலா. மிதிலா நாட்டுல வரக்கூடிய சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் ஜனகர்னு பேர். அந்த ஜனக மன்னர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. ஜனகர்ங்கிறது மன்னர்களுடைய தலைப்பு. அந்த மன்னர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த மன்னர்களா இருந்தனர். அவங்க வம்சத்துல வரக்கூடியவங்க எல்லாருமே நேர்மையா ஆட்சி செய்யக்கூடியவங்களாகவும், சாஸ்திர விதிகளை பின்பற்றக்கூடியவங்களாகவும், பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களாகவும் விளங்கினாங்க. அப்படி ஹர்ஸ்வரோமான்னு ஒரு ஜனகர் இருந்தார். அந்த ஹர்ஸ்வரோமா ஜனகருடைய புதல்வர் தான் சீரத்வஜ ஜனகா. சீரத்வஜ ஜனகா தான் இங்க சொல்லப்பட்ட ஜனக மகாராஜ். சீரத்வஜ ஜனகாங்கிறவர் ஹர்ஸ்வரோமாங்கிற ஜனக மன்னுடைய புதல்வர் சீரத்வஜ ஜனகர். அந்த சீரத்வஜ ஜனகர் தான் ஜானகி சீதாவுடைய அப்பா. அவரை தான் கிருஷ்ணர் இங்க உதாரணமா காமிக்கிறார். சோ இந்த சீரத்வஜ ஜனகர், நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த ஜனக மன்னர்கள் எல்லாருமே ரொம்ப பாக்கியவான்களாகவும் புண்ணியம் செய்தவங்களாகவும் இருந்தாங்க. அதுல குறிப்பா இந்த சீரத்வஜ ஜனகர், இவர் ரொம்ப நற்குணங்களை பொதிந்தவராகவும் குடிமக்களை தன்னுடைய பிரஜைகளை தன்னுடைய குழந்தைகள் போல பாவிச்சார். ஒரு பிரஜைகளையும், மிதிலால் உள்ள ஒரு பிரஜைகளையும் வந்து தன்னுடைய குடும்ப அங்கத்தினர் போல நடத்தினார். எல்லாரும் சாஸ்திர விதிப்படி சீரத்வஜ ஜனகர் என்ன சொன்னாலும் அவருடைய பிரஜைகள் பின்பற்றுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல அன்பா நடந்துகிட்டார். அவர் இறைவனுடைய பிரதிநிதியா இருந்தார். ராஜா அப்படின்னு சொன்னா நர தேவதான் சொல்லப்படுவார். வாழக்கூடிய ஒரு இறைவன். நர அப்படின்னா மனுஷன், தேவதான ஒரு தேவன். வாழக்கூடிய ஒரு தேவன் போல சீரத்வஜ ராஜா இந்த உலகத்தை ஆட்சி பண்ணார். அவர் விஷ்ணு மேல் அவ்வளவு பக்தி அவருக்கு. விஷ்ணுவுடைய பக்தியில ரொம்ப சிறந்து விளங்கினார் அவர். தான தர்மங்கள் செய்யறது, அப்புறம் நல்ல ஆட்சி பண்றது, பிரஜைகளுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கறது, அவங்களை வந்து தன்னுடைய குழந்தைகள் போல பாவிச்சின்றது, இப்படி எல்லாம் எல்லா பிரஜைகளும் சீரத்வஜ ராஜாவுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. அவர் என்ன ஆணையிட்டாலும் அதை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தாங்க. அவர் கூட அவ்வளவு அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க. இப்படி சீரத்வஜ ராஜா இந்த உலகத்தை ஆட்சி பண்ணார் ரொம்ப அற்புதமா மித்திலால. அவருக்கு அவ்வளவு தெய்வீகமான குணங்கள். எல்லாத்துக்கும் மேல அவர் ராஜ ரிஷின்னு சொல்லப்படுறார். அவர் ராஜா தான், ஆனா ரிஷி. ராஜ ரிஷினா ராஜாங்கிற ஆட்சி செய்யக்கூடியவர், ரிஷினா தன்னை உணர்ந்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும். உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, இந்த உலகம் எப்பேற்பட்டது, இதெல்லாம் அவருக்கு தெரியும். பகவான் யாரு, அவர் எப்படி சரணடையணும், அவருக்கு எப்படி சேவை செய்யணும், அவர் எப்படி சந்தோஷப்படுத்துறது, இதெல்லாமே ஜனக மகாராஜாவுக்கு தெரியும். எப்படி அவர் மிகப்பெரிய ராஜரிஷியா வாழ்ந்தார், அவர் சத்திரிய அரசரா இருந்தாலும் அவர் அந்த அந்த அரசாங்கத்து மேலையும் சொத்துக்கள் மேலையும் பற்று இல்லாதவராக இருந்தார், பற்றற்று செயலாற்றினார். அவருக்கு வந்து எதுலையுமே பற்றுதல் கிடையாது, தன்னுடைய நாட்டு மேலேயோ, தன்னுடைய குடிமக்கள் மேலேயோ, இல்ல தன்னுடைய சொத்துக்கள் மேலேயோ, இல்ல தன்னுடைய குழந்தைகள் மேலேயோ, எது மேலே பட்டுதல் அவருக்கு. அவருக்கு ஒரே பட்டுதல் பகவானை சந்தோஷப்படுத்துறதுதான். சம்சித்திர் ஹரிதோஷனம், இந்த வர்ணாசிரம தர்மத்துடைய நோக்கம் என்னன்னு பாகவதம் சொல்லுதுன்னா பகவானை சந்தோஷப்படுத்துறதுதான். ஒருத்தர் பிராமணனா இருக்கலாம், சத்திரியனா இருக்கலாம், வைசியனா இருக்கலாம், சூதனா இருக்கலாம், அவன் எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் அவன் என்ன தொழில் பண்ணாலும் அதன் மூலமா பகவானை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் வர்ணாசிரமத்துடைய நோக்கம். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தர்மம் பகவானை சந்தோஷப்படுத்தலைன்னா அது கால விரயமாயிடும். அதுவும் பாகவதம் சொல்லுது, தர்ம சனுஷ்டிதா பும்சா விஷக்ஷேன கதாசுய நோப்பாதையை எதிரெதி சிரம ஏவகி கேவலம். வெறுமனே கால விரயம் தான், நம்ம என்ன செயலாற்றினாலும் அந்த செயல் பகவானை திருப்தி படுத்தாது, அப்படி திருப்தி படுத்தல அப்படின்னா அது கால விரயம் தான், டைம் வேஸ்ட். இதெல்லாம் ஜனக மகாராஜ் நன்கு அறிந்திருந்தார். அவர் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்காருன்னா அவர் பகவானுடைய பிரதிநிதியா இருந்தார். என்னுடைய அரசாட்சி மூலமா எப்படி நான் பகவானை சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கறத ஜனக மகாராஜ் நல்லாவே தெரிஞ்சிருந்தார். அவருக்கு பற்றில்லைங்கிறதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் இருந்தது. அவருடைய சபைக்கு ஒரு நாள் யஜ்ஞவல்கர் ரிஷி வருவார். யஜ்ஞவல்கர் ரிஷி வந்து ஒரு எல்லாத்தையும் திறந்த ஒரு சாது சன்னியாசி. அவர் ஒரு நாள் ஜனக மகாராஜோட அரண்மனைக்கு வருவார். ஜனகரும் யஜ்ஞவல்கரும் பால்யத்திலிருந்து ரொம்ப சிநேகிதர்கள், ரெண்டு பேரும் ஒரே குருகுலத்துல படிச்சவங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், ஜனகர் வந்து மிதிலால வந்து சக்கரவர்த்தி ஆயிடுறாரு, யஜ்ஞவல்கர் அப்படியே துறவி ஆயிடுறாரு. குரு அந்த காலத்துல குருகுலத்துல எல்லாரும் படிப்பாங்க, ராஜா கூட புதல்வரும் படிப்பாங்க, பிராமணுடைய புதல்வரும் படிப்பாங்க, எல்லா குழந்தைகளும் குருகுலத்துல படிப்பாங்க, திண்ணை பள்ளிக்கூடன்னு சொல்லுவாங்க, அதுல படிச்சு அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க தர்மத்தை செய்வாங்க. அப்ப ஜனகர் மிதிலால சக்கரவர்த்தி ஆயிடுறார். யஜ்ஞவல்கர் ஒரு நாள் ஜனகரை சந்திக்க வர்றார். யஜ்ஞவல்கர் ஜனகரை வந்து பரீட்சை பண்ணுவார், இவருக்கு உண்மையாலுமே இந்த நாட்டின் மேல பற்றுதல் இருக்கா, பரிசோதனை பண்ணி பார்த்துடுவோம். அப்ப யஜ்ஞவல்கர் சொல்ற ஜனகர்கிட்ட, ஜனக நீயும் நானும் பால்ய சிநேகிதர்கள், நீ என் கூட வர தயாரா இருக்கியா, நம்ம போலாம் காட்டுல போய் வாழலாம், நீ என் கூட வரையா காட்டுக்கு வரையா. ஜனகர் சொன்னார், நான் தயாரா இருக்கேன், எதுவுமே ஏற்பாடு பண்ணல, அடுத்து நான் போயிட்டேன்னா என்னுடைய நான் ராஜ்யம் என்ன ஆகும், என்னுடைய பிரஜைகள் என்ன ஆகும், அதை பத்தில அவர் சிந்திக்கவே இல்லை. நீ கூப்பிடுறீங்களா, நான் வரேன் கூட வந்துட்டேன். அப்ப கால எதுவுமே செருப்பெல்லாம் ஒண்ணும் போடல, ஜனகர் வந்து வெறும் பாதத்தோட கல்லு முள்ளு கடுமையான காட்டு பகுதியில் நடந்து வர்றார். யஜ்ஞவல்கர் அவர் பரீட்சை பண்ணி பார்த்தார், ஜனகர் இதெல்லாம் பொறுத்துக்கு வர்றாரா, இல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கையில வந்து ஊறி போய் அதுல புலன்பு அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு ஜனகரை பரிசோதிச்சார். அந்த ஜனகர் வந்து அதெல்லாம் துச்சமா மனுச்சார், அவர் பேருக்குதான் அந்த சக்கரவர்த்தியா வாழ்ந்துட்டு இருந்தார், அந்த கடமை எடுத்துட்டதுனால அதை பண்ணிட்டு இருந்தார். எப்படி ஒரு தாமரை இலையில தண்ணி இருக்குமோ அது மாதிரி ஜனகர் வாழ்ந்துட்டு இருந்தார். அதை படிக்கிறத நடைமுறையில பயிற்சி பண்ணார். இந்த உலகத்துல பற்றுதல் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜனக மகாராஜ் ஒரு உதாரணம். உடனே விட்டுட்டு வந்துட்டார் தன்னோட ராஜ்யத்தை விட்டுட்டு, பல பல மைல்கள் பல தூரங்கள் யஜ்ஞவல்கரோட காட்டுல நடந்து வர்றார். அப்படி நடந்து வரும்போது ஜனகர் வந்து ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறார், ஒரு பெரிய மரத்துக்கு அடியில. அப்ப யஜ்ஞவல்கர் ஏதோ தண்ணி எடுக்கிறது, ஏதோ குளத்து ஆத்தங்கரைக்கு போறார். அப்போ ஒரு அந்த வழியில் இன்னொரு சிற்றரசர் வந்து வர்றார், அவர் தன்னுடைய படைகளோட வர்றார். ஏன்னா அவருடைய நாட்டு மேல இன்னொரு அரசர் போர் தொடுத்து வர்றார். அப்படி போர் தொடுத்து வரும்போது அவருக்கு பயந்து இவர் ஜனகரோட உதவி நாடி வர்றார். அப்ப ஜனகர் அங்க இருக்கும்போது அவர்கிட்ட வந்து சரணடைகிறார், நீங்க கட்டாய எனக்கு உதவி செய்யணும், எங்களுக்கு வந்து உங்களை விட்டா வேற யாரு கிடையாது, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஜனகர்கிட்ட கேட்கும்போது ஜனகர் வந்து அவருக்கு அறிவுரை சொல்றாரு, எந்த மாதிரி மற்ற அரசர்களை ஜெயிக்கணும்லாம். அப்ப யஜ்ஞவல்கர் திரும்ப வந்துறார். திரும்ப வந்தோடனே ஜனகர் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு பிராமணனா இருந்ததுனால உங்களால எல்லாத்தையும் திறந்து காட்டுல காணகத்துல வாழ முடிஞ்சது, ஆனா பாத்தீங்களா நான் ஒரு சத்திரியனா இருக்கிறதுனால நான் காட்டுக்கு வந்தா கூட எனக்கு கடமை தேடி வருது, அதை நான் தவிர்க்க முடியாது அப்படி சொல்லி ஜனகர் வந்து அவருக்கு அந்த வந்திருந்த அரசருக்கு உபதேசங்கள் கொடுக்கிறார். அப்போதான் யஜ்ஞவல்கர் புரிஞ்சுக்கிறார், ஜனகர் வந்து அவர் அரசாட்சியில் இருந்தா கூட அதுல பற்று இல்லாம இருக்காரு, அதெல்லாம் திறந்து வந்துட்டாரு, இருந்தாலும் அந்த கடமையை அவரு பேருக்காக செய்தார், பகவான் திருப்திப்படுத்துக்காக மட்டும்தான் செய்தார் அப்படின்னு ஜனகர் புரிஞ்சுக்கிறார், யஜ்ஞவல்கர் புரிஞ்சுக்கிறார். இன்னொரு சமயம் ஜனகருடைய சபைக்கு அஷ்டவக்ர மகரிஷி வருவார். அஷ்டவக்ர அஷ்டம்னா எட்டு, அவருடைய உடல்ல வந்து எட்டு விதமான பெண்ட் ஆயிருக்கும், அவருடைய உடல் வந்து கை கால்லாம் போய் மாறி ஒரு மாதிரி கோணலா இருக்கும், அதனாலதான் அதுக்கு அஷ்டவக்ரன்னு பேர். அந்த அஷ்டவக்ர மகரிஷி அப்படி கை கால்லாம் மாறி போய் ஒரு மாதிரி நடந்து வருவார், ஜனகருடைய அரண்மனைக்குள்ள அரசாவைக்குள்ள வர. அப்ப எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சிடுவாங்க. சிரிச்ச உடனே அவங்க சிரிக்கிறத காட்டிலும் ரெட்டிப்பு மடங்கு டபுள் மடங்கு இவர் சிரிப்பார் அஷ்டவக்ர ரிஷி, மிதிலாவே அதிர்ற அளவுக்கு சிரிச்சிடுவார். உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க என்னடா அஷ்டவக்ர ரிஷியை பார்த்து அவர் நடந்து வரத பார்த்து நம்ம சிரிச்சோம், அவரே நம்மளை காட்டில இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு சொன்னது ஜனகர் புரிஞ்சின்றார் அஷ்டவக்ர மகரிஷியோட நிலை என்னன்னு. அவரை கூட்டின் வந்து தன்னுடைய சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறார், அவரை கூட்டி அந்த ரிஷியை எடுத்துன்னு வந்து தன்னுடைய சிம்மாசனத்துல உட்கார வச்சு அவருக்கு பாதங்கள்லாம் கழுவி அவர்கிட்ட கேட்கிறார். அப்ப அஷ்டவக்ர ரிஷி சொல்றார், உங்க சபையில உள்ளவங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலி பண்டிதன் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவங்க எல்லாம் செருப்பு தைக்கிறவங்களும் ரொம்ப கீழ்நியானவங்களா இருக்காங்க, ஏன்னா அவங்க என்னுடைய உடலை பார்த்து உடல் சார்ந்த நிலையில நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ சாதாரண தொழிலாளி தான் தோல் சம்பந்தமான பந்தங்கள்ல இருப்பார், அந்த மாதிரி இவங்க என்னை பார்த்தோன்னே தோல் வியாதி இருந்தது இவங்களுக்கெல்லாம், ஆனா உண்மையில நம்ம எல்லாம் இந்த சரீரம் கிடையாது நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லி ஆத்ம விஞ்ஞானத்தை அந்த சபையில அஷ்டவக்ர ரிஷி பேசிட்டு இருந்தார். ஜனகருடைய தலைமையில அஷ்டவக்ர மகரிஷி அவங்களுடைய பிரஜைகளுக்கெல்லாம் ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, ஆத்மாக்குழுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, பகவான்னா யாரு, பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த மாதிரி ஆத்ம விஞ்ஞானத்தை அஷ்டவக்ர மகரிஷி ஜனகருடைய சபையில பேசினார். சோ அப்படி ஜன மகாராஜ் யஜ்ஞவல்கர் அஷ்டவக்ர மகரிஷி இந்த மாதிரி பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்களோட சம்பந்தப்பட்டிருந்தார், எல்லாத்துக்கும் மேல அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு தர்மம் என்ன எல்லாமே தெரிஞ்சிருந்தார், அதனால அவர் உதாரணமா வாழ்ந்தார். அந்த காலத்துல ஜனக மகாராஜ் இருந்தது வந்து திரேதாயுகம், திரேதாயுகத்துல வந்து யஜ்யம் செய்யறது சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு, யஜ்யம் செய்யணும், அந்த யஜ்யம் செய்யறதுக்கு நிறைய செலவாகும், ஒரு பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் யாகம் செய்ய முடியும். அந்த யஜ்யம் செய்யற நோக்கம் என்னன்னா ராஜாவுடைய புலன்பத்துக்காக இல்ல, பொதுவா இந்த காலத்துல யாகம் பண்றாங்க அப்படின்னா இந்த யாகம் பண்ணா எனக்கு என்ன பலன் கிடைக்கும், யாகம் பண்ணா எனக்கு என்ன பலன், ஏதாவது பலன் எதிர்பார்த்தா யாகம் செய்வாங்க. ஆனா ஜனகர் வந்து யாகம் செஞ்சார் எதுக்குன்னா பலன் எதிர்பார்த்து இல்ல, ஜனக மகாராஜ் செய்த யாகம் வந்து யஜ்யம் வந்து முழுக்க முழுக்க பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக. வேத காலத்துல ராஜாக்கள் யாகம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்துவாங்க, அப்புறம் தன்னுடைய பிரஜைகள் வந்து சந்தோஷமா இருக்கணும், பகவான் திருப்தி அடைஞ்சாருன்னா பிரஜைகள்லாம் திருப்தி அடைஞ்சிருவாங்க, எல்லாருமே திருப்தி அடைஞ்சிருவாங்க. அப்படி இந்த யஜ்யத்தோட நோக்கம் ஜனக மகாராஜ் எதுக்காக யஜ்யம் பண்ணாருன்னா தன்னுடைய பிரஜைகளோட நன்மைக்காகவும் இந்த உலகத்தோட நன்மைக்காகவும் பகவானை சந்தோஷப்படுத்துக்காக மட்டுமே தான் யாகம் செய்தார், தன்னுடைய புலன் திருப்திக்காகவோ அல்லது யாகம் பண்ண தனக்கு ஏதாவது கிடைக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்து செய்யல. சரி, அந்த காலத்தில் யாகம் பண்றதுங்கிறது அவ்வளவு எளிமையான காரியமும் கிடையாது, யாகம் செய்யணும்னா அதுக்கு வந்து பெரிய யாக குண்டம் இருக்கும் அந்த காலத்துல திரேதாயுகத்துல, அந்த யாக குண்டம் பல மைல்கள் வந்து பரப்பளவு இருக்கும், அந்த யாகம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஏர் வச்சு உழுவாங்க, யாகம் செய்யறவங்க வந்து யாகம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஏர் கலப்பை வச்சு உழுகணும், அது யார் உழுகணும்னா அந்த ராஜாவே உழுகணும், ஆள் வச்சு எல்லாம் உழுகக்கூடாது, யாராவது லேபரை வச்சோ இல்ல தொழிலாளிகளை வச்சோ இல்ல வேற யாரை வச்சோ இந்த ஏர் கலப்பை வச்சு உழுகக்கூடாது, அந்த சக்கரவர்த்தியே வந்து ஏறு உழுகணும், அது ஏறு உழுகிறதுக்கு ஒரு சாதாரண வேலை இல்லையா, ஒரு வேலைக்காரன் ஒரு சேவகன் செய்யக்கூடிய வேலை. சோ ஜனகர் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக தன்னுடைய மக்களுடைய நன்மைக்காக இந்த உலக நன்மைக்காக அவர் ஏறு உழுகிறார், பல மைல்கள் வந்து ஏர் கலப்பை வச்சு ஏறு உழுதார், ரொம்ப எளிமையான சேவை, ரொம்ப பணிவான ஒரு வேலை, பணிவா ரொம்ப பணிவா, அவர் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாலும் அவர் எப்படி வாழ்ந்தார்னா ரொம்ப எளிமையா பணிவா வாழ்ந்தார், அந்த எளிமையான பக்தியும் பணிவும் பகவானை திருப்தி படுத்து. அப்ப பகவான் வந்து தன்னுடைய பக்தருடைய சேவையில திருப்தி அடைகிறார். சோ ஜனகருக்கு துளி கூட கர்வம் கிடையாது, நான் ஒரு சக்கரவர்த்தி, எனக்கு எல்லாரும் பின்பற்றுறாங்க, என்னை எல்லாரும் புகழ்றாங்க, எனக்கு எல்லாம் பூ மாலை தூவுறாங்க, நான் இந்த விதேக நாட்டுக்கு சக்கரவர்த்தியா இருக்கேங்கிற கர்வம் எல்லாம் இல்ல, அவருக்கு தெரியும் இது வந்து ஒரு சேவை தான், பகவான் இந்த உலகத்தை எனக்கு இந்த இந்த இடத்த வந்து ஆட்சி பண்ணி கொடுத்துருக்காருன்னா அவருடைய சேவையில எல்லாரும் ஈடுபடுத்துறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார், அப்படிதான் எடுத்துட்டார் ஜனகர். ஜனக மகாராஜ் விதேகா நாட்டை வந்து பகவானுடைய சேவைக்காக தான் எடுத்துக்கிட்டார். சோ அப்படி அவர் எது செய்தாலும் விஷ்ணுவோட திருப்திக்காகவே செய்தார், அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பகவான் அவர் மேல ரொம்ப திருப்தி அடைஞ்சார், ஜனகர் மேல பகவான் ரொம்ப திருப்தி அடைஞ்சார். அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு, ஜனக மகாராஜ் ஏற்கலப்பை வச்சு உழும்போது அந்த களத்துல அந்த அந்த உழறதுக்கு வந்து உழும்போது லைன் லைனா கோடு வரும், ஏற்கலப்பை வச்சு உழும்போது அந்த கோடுக்கு சீதான்னு பேர், அந்த இடத்துல இருந்து தோன்றினால அவங்களுக்கு சீதான்னு பேர் வந்து சீதா தேவி அல்ல சீதா பிராட்டி. ஸோ ஜனக மாதாவுடைய பக்தியினால அதிர்ஷ்ட தேவதையும் லக்ஷ்மியுமான சீதாவே ஒரு குழந்தையா வந்தாங்க. இப்போ அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மியே ஒருத்தர் குழந்தையா வரணும் அவர் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஸோ லக்ஷ்மி அதிர்ஷ்ட தேவதை அவங்க வந்து ஒன்று அவங்க அதிர்ஷ்ட தேவதை லக்ஷ்மி, இன்னொன்று அவங்க பக்தி கொடுக்கூடியவங்க பக்தி தேவி, அதிர்ஷ்ட தேவி பக்தி தரக்கூடியவங்க. அப்புறம் பகவானுடைய அந்தரங்க சக்தி, பகவானுக்கும் பகவானும் லக்ஷ்மி என்னைக்கும் பிரியறதே இல்லை, எப்பவுமே பகவானும் தன்னுடைய சக்தியும் ஒன்றாவே இருப்பாங்க. பகவான் லக்ஷ்மி விட்டு பிரியறதில்லை, லக்ஷ்மியும் பகவான் விட்டு பிரிய மாட்டாங்க. ஸோ அந்த லக்ஷ்மி பிராட்டி அந்த அதிர்ஷ்ட தேவதை அந்த பக்தி தரக்கூடியவங்க கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி சீதா தேவியா ஜனகர் குழந்தையாவணும். அப்ப ஜனகர் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதுக்கெல்லாம் ஒரே காரணம் அவருடைய எளிமையான பணிவான பக்தி தான். அந்த எளிமையான பக்தியினால லக்ஷ்மி தேவியே தனக்கு குழந்தையா பெறக்கூடிய பாக்கியத்தை அவர் பெற்றார். ஸோ எப்படி அவருக்கு லக்ஷ்மி தேவி அப்புறம் இன்னொரு சீதா தேவி இன்னொரு குழந்தை ஊர்மிளா ரெண்டு குழந்தை இருந்தது அவருக்கு ஜனக மகாராஜ். ஸோ எப்படி ஜனக மகாராஜ் அந்த குழந்தைய தன்னுடைய தனக்கு பகவான் கொடுத்த ஒரு பரிசா எடுத்துட்டு வளர்த்து வர்றார். அப்ப ஜனகருடைய அரண்மனையில ஒரு பெரிய தனுசு இருக்கும், அதுக்கு சிவ தனுசுன்னு பேர். சிவ தனுசு ரொம்ப மங்களமானது, பல பல ஆபரணங்களால முத்து பவளம் நவரத்னம் வைரம் வைடூரியங்களால பதிக்கப்பட்டிருக்கும், விலை மதிக்க முடியாத பொருட்களால் செய்யப்பட்டது சிவ தனுசு. அதை சாதாரண மனுஷங்களால நகத்தை கூட முடியாது, நகத்த முடியாத அப்புறம் தூக்கத்தை பத்தி சொல்ல என்ன இருக்கு. அந்த சிவ தனுசு வந்து சிவபெருமான் பயன்படுத்திட்டு இருந்தது. சிவபெருமான் வந்து ஒரு சமயம் திரிபுராசுரங்கிற அசுரன் கூட யுத்தம் செய்வார். அந்த சிவதனுசு வச்சுதான் சிவபெருமான் திரிபுராசுரங்கிற அசுரனை வதம் செய்வார். இப்படி சிவபெருமான் வச்சிருந்த அந்த தனுசு சிவபெருமான் வச்சிட்டு இருந்தார். அதை வந்து ஜனக மகாராஜ் வம்சத்துல தேவராதன் ஒரு ராஜா வருவார், ஜனகருடைய மூதாதையர்ல ஒருத்தர் தேவராதன் சொல்லி. அந்த தேவராதன் என்ன பண்ணுவார்னா ஒரு பயங்கரமான யாகம் செய்வார், ஒரு பிரம்மாண்டமான யாகம் செய்வார். அந்த யாகத்துல தேவர்கள்லாம் திருப்தி அடைஞ்சு அவர் முன்னாடி தோன்றி அந்த சிவ தனுச தேவராதருக்கு பரிசா கொடுப்பாங்க. அந்த ஒப்பற்ற ஈடு இணையற்ற சிவ தனுச வந்து தேவராதருக்கு பரிசா கொடுத்த அது காலங்காலமா பயன்படுத்தப்பட்டு கடைசியில் ஜனகருடைய அரண்மனையில் இருந்து. ஒரு நாள் சீதா பிராட்டி சீதா தேவி இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தையா இருந்தாங்க, சின்ன குழந்தை ஒரு 5-6 வயசு குழந்தைதான் சீதா தேவி. அப்ப பூ பந்து விளையாடிட்டு இருக்கும் போது அந்த பந்து வந்து அந்த சிவ தனுசுக்கு வச்சுட்டு இருந்த மேஜிக் அடியில போய் விழுந்துடும், மேஜிக் பக்கத்துல எங்க போய் விழும் அந்த அறையில. அந்த சிவ தனுசு பார்க்க போனா கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு பெரிய ரதம் வச்சுதான் அதை வைக்க முடியும், ஒரு 8-10 வீல் இருக்கிற பெரிய ரதத்துல வச்சுதான் அதை கொண்டு வருவாங்க ஜனகருடைய சபைக்கு. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தனுசு அது. அதை தூக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 மா வீரர்கள் வேணும். அப்படி எல்லாம் சேர்ந்துதான் நகர்த்திட்டே வர முடியும் அந்த வண்டியை. அந்த வண்டி இருக்கிற இடத்துல போய் இந்த பந்து விழுந்துரும். அப்ப இந்த குழந்தை சீதா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பந்து எடுக்க போகும்போது அந்த சிவதனுசு அது இடது கையில் எடுத்து இப்படி நகர்த்தி வச்சுட்டு போய் பந்து எடுத்துட்டு வருவாங்க. அதை பார்த்த உடனே ஜனகருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும், என்னடா அது இந்த சிவதனுசு தூக்கிறதுக்கு 200-300 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது, என்னுடைய பொண்ணு இவ்வளவு சாதாரணமா நகர்த்தி வச்சிட்டாலே அப்படின்னு பார்த்துட்டு அன்னைக்குதான் முடிவு பண்ணுவார். இந்த சிவதனுசை எடுத்து யார் நான் ஏற்றி அம்பு தொடுக்கிறாங்களோ அவனுக்கு தான் என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு ஒரு அறிக்கை முடிவு பண்ணி ஒரு நாள் அறிக்கை விட்டுடுவார். சீதாதேவி திருமண பருவம் வந்த உடனே ஜனகர் வந்து அரச மன்னர் வந்து அறிக்கை விடுறார், எல்லா சிற்றரசர்கள் பேரரசர்கள் தேவர்கள் சாரி யக்ஷர்கள் ராட்சசர்கள் எல்லாருக்கும் செய்தி அனுப்புறது, ஜனகருடைய புதல்வி சீதா பிராட்டி யாராவது கைப்பிடிக்கணும்னா அவங்க வந்து இந்த சிவதனுசு எடுத்து நான் ஏற்றணும் அப்படின்னு சொன்ன வில் ஏற்றணும். பல பல அரசர்கள் பல ஊர்களிலிருந்து பல நாடுகள்ல இருந்து பல ஈவன் ராவணன் கூட பெரிய ராட்சசன் ராவணன் உட்பட எல்லாருமே வருவாங்க அந்த சிவதனுச எடுத்து நான் ஏற்றுறதுக்காக. ஏன் காரணம் என்னன்னா சீதா அவ்வளவு அழகு, சீதாவுடைய அழகு கண்டா யாருனாலும் மயங்கிடுவாங்க, அவ்வளவு ஒரு அழகு சீதா, அவங்க கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் போல விரிஞ்சிருக்கு அவ்வளவு அழகு. சோ அந்த சீதா அழகுக்கு அழகான அந்த சீதையை எல்லாரும் திருமணம் பண்ணணுங்கிற ஆசையினால எல்லா அரசர்களும் வந்து ஜனவருடைய சபையில வந்து அந்த சபதத்தை முறியடிக்க நினைப்பாங்க. ஆனா யாருனாலும் முடியாது, அது நகத்த கூட முடியாது. இப்படி பல அரசர்கள்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணி எல்லாம் தோல்வி அடைஞ்சு அவமானமாயிடு எல்லாருக்கும். எல்லாரும் ஜனகருடைய சபையில வந்து அவமானத்தை தழுவிட்டு போவாங்க. ஏன்னா அதை பண்ண முடியாதப்ப எல்லாரும் சிரிப்பாங்க, என்ன இவங்க வீரர்கள் ஒரு தனுசு கூட இவங்களால தூக்க முடியலையே அப்படின்னு எல்லாரும் அவங்களை கேள்வி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எல்லாரும் அவமானமானவங்களும் என்ன ஒன்று சேர்ந்து ஜனகர் மேல போர் கொடுக்க முடிவு பண்றோம். ஜனகர் வந்து இப்படி விட்டு வைக்க கூடாது, எப்படியாவது நம்ம அவர் ஜெயிச்சு சீதாதேவி கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லா அரசர்கள் சீட்டர்கள் பேரரசர்கள் ஒன்று சேர்ந்து ஜனருடைய மிதிலாவ தாக்குவாங்க. பல பல வியூகங்கள்ல பல பல இடங்கள்ல இருந்து ஜனக மகாராஜ் அவர் தன்னுடைய பிரஜைகளுடைய சப்போர்ட் தொடர்போட சம்பந்தத்தோட அவங்களெல்லாம் தைரியமா எதிர்கொண்டார். ஒரு வருஷம் கடுமையான யுத்தம் நடக்கும், கடுமையான யுத்தம் ஒரு வருஷம், யாருனாலும் வந்து ஜனகரை ஜெயிக்க முடியாது. ஆனா கடுமையான யுத்தம் நடக்கும், அதுல யுத்தம் நடக்குதுன்னா நிறைய செலவாகும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால ராணுவம் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் சீனா இந்த மாதிரி எல்லாம் ராணுவம், ஒவ்வொரு நாட்டுக்கு ராணுவம் இருக்கு, அந்த ராணுவத்துக்கு நிறைய செலவாகும், ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு, அந்த ராணுவ வீரர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு, அவங்க ஊதியம் கொடுக்கறதுக்கு பார்த்து நிறைய செலவாகும், லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான பணம் வந்து அதுல செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஆயுதங்கள் எல்லாம் தயாரிக்கிறது. அந்த மாதிரி இந்த யுத்தத்துல வந்து நிறைய செலவாகிட்டே இருந்தது, எல்லா வீரர்களுக்கும் உணவு கொடுக்கணும், அப்புறம் ஆயுதங்களை கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், எப்படி பிரஜைகளை பாதுகாக்கணும், எப்படி வந்து ஜனக மகாராஜா வந்து ஒரு வருஷம் கடினமா போராடினார் அந்த எல்லாரும் எதிர்கொள்றதுக்காக. ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எல்லாருமே பல ஆங்கிள் இருந்து பல பல வியூகங்கள்ல இருந்து அவரை தாக்க முற்பட்டுடுவாங்க. அப்போ ஜனக மகாராஜ் தேவரோட உதவி நாடினார், இந்திரன் சந்திரன் வருணன். ஏன்னா ஜனக மகாராஜ் ஒரு சுத்த பக்தரும் தூய்மையான ஆத்மாவும் இருந்ததுனால தேவர்களை சந்திக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்து. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் தேவலோகத்துக்கு போவாங்க, தேவர்கள்லாம் ராஜாக்களை சந்திக்கிறதுக்காக வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க தூய்மையான ஆத்மாக்களா இருந்தாங்க, தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தாங்க, வாய்மை தூய்மை தவம் கருணை எல்லாம் கொண்டவங்களா இருந்தாங்க. அப்ப ஜனகருடைய தூய்மையினால அவருடைய நேர்மையினால தர்மத்தை பின்பற்றதுனால நிறைய தேவர்கள் அவருக்காக வந்து உதவி செய்தாங்க. சோ இப்படி கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக பகவானே வந்த, பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவரே நேர்ல வந்து யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான லீலையை ரொம்ப எளிமையா செய்து முடிச்சார். விஸ்வாமித்திரர் வந்து ராம் லட்சுமண வந்து மிதிலா கூட்டின்னு வந்தார், மிதிலால கூட்டின்னு வந்து பேசிட்டு இருக்கும் போது ஜனகர் வந்து விஸ்வாமித்திரர் ரொம்ப வருத்தமா சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து ஒரு சபதம் எடுத்துட்டேன், இந்த சிவதனுசு யார் நான் ஏற்றாங்களோ யார் வந்து அம்பு தொடுக்கிறாங்களோ அவனுதான் என்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன், ஆனா என் பொண்ணு கல்யாணமே நடக்க முடியாம போடும் போல இருக்கே, யாருமே இதுவரைக்கும் செய்யலையே அப்படிங்கிறப்ப விஸ்வாமித்திரர் சொல்வாரு, என் கூட அயோத்தியாவின் இளவரசன் தசரத புதல்வர் ராமர் வந்திருக்கார், அவர் இதை செய்ய முடியும் அப்படின்னதும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூட்டினார். ராமச்சந்திரமூர்த்தி அடுத்த நாள் சபையில வந்த உடனே அந்த சிவதனுசு பெரிய ஒரு வண்டியில 8-10 வீல் இருக்கிற வண்டியில நூத்து கணக்கான பேர் தள்ளிட்டு வந்தாங்க, தள்ளிட்டு வந்து ராமர் முன்னாடி வைப்பாங்க. ராமர் வந்து நிதானம் பணிவு எளிமை இதெல்லாம் ராமர்ட்டே இருக்கும், ரொம்ப பவ்யமா இருந்துருச்சு. விஸ்வாமித்திரருக்கு நமஸ்காரம் பண்ணி ஜனகருக்கு மரியாதை செய்துட்டு அவர் போய் ரொம்ப சுலபமா தன்னுடைய இடது கையால சிவதனுசு தூக்கிடுவார், தூக்கி அதை அமுத்தி நான் ஏற்றும்போது என்ன ஆயிடும் உடஞ்சிரும், அந்த அம்பு வில்லு ரெண்டா உடஞ்சிரும், அந்த சத்தம் எப்படின்னா பேர் இடி இடிச்ச மாதிரி இருந்துதான். எல்லாருமே சபையில மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த சிவதனுசு உடையும் போது சீதா ஜனக மகாராஜ் ராம் லக்ஷ்மண் விஸ்வாமித்திரர் இவங்க அஞ்சு பேரை தவிர மீது எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க, ஏதோ இடிதான் விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த அதிர்ச்சியில மயக்கமே விழுந்துட்டாங்க. ஆனா இவங்க அஞ்சு பேர் தான் அதுல பாதிக்கவே இல்லை, சீதாதேவி ராம் லக்ஷ்மண் ஜனக மகாராஜ் விஸ்வாமித்திரர். ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படி ராமச்சந்திர பகவான் சீதா பிராட்டிய கல்யாணம் செய்து கொடுக்கிறார். அந்த ஜனக மகாராஜுடைய தூய்மையினால அவருடைய நேர்மையினால அவருடைய பக்தியினால ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் அவருக்கு மருமகனா இருந்தார். சாஷா ஸ்வயம் பகவான் முழுமுதற கடவுள் ஸ்ரீராமர் ஜனகருடைய பாதத்துல விழுந்து நமஸ்கரிக்கிறார், பக்தருடைய பாதத்தில் விழுகிறத பகவான் பெருமையா கொள்றார். பக்தரும் பகவானே தனக்கு மருமகனா வந்ததை நினைச்சு அவரும் பெருமிதம் அடையிறார். அவர் என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் இல்லையா, யசோதா நந்த மகாராஜுக்கெல்லாம் கிருஷ்ணர் குழந்தையா வந்திருக்காங்க, குந்தி மகாராணிக்கு கிருஷ்ணர் வந்து மருமகனா இருக்கார், இங்கே ஜனக மகாராஜ் கிருஷ்ணர் ராமர் வந்து மருமகனா இருக்கார். அப்ப அவங்க எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும், எந்த அளவுக்கு அவங்க பகவான் மேல சுத்த பக்தி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். எப்படி ஜனக மகாராஜ் வந்து பகவானுக்கு மருமகனான அந்தஸ்து பெற்றார் அவருடைய கலங்கமற்ற கலப்படம் இல்லாத தூய்மையான பக்தியினால. அதே மாதிரி தன்னுடைய பொண்ணு ஊர்மிளாவை வந்து லக்ஷ்மணனுக்கு திருமணம் செய்து கொடுப்பார். அப்ப அவருடைய சகோதரன் குசத்வஜன் ஒருத்தர் இருப்பார், இவருக்கு ஜனகருடைய சகோதரன் பேர் குசத்வஜன். குசத்வஜனுக்கு ரெண்டு பொண்ணு இருப்பாங்க, மாந்தவி அப்புறம் ஸ்ருதகீர்த்தின்னு. இந்த மாந்தவியை தான் பரதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, ஸ்ருதகீர்த்தி வந்து சத்ருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி ஜனக மாதாவுடைய வம்சத்தில் உள்ளவங்க பகவானுக்கு ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க, அவங்களுடைய பக்தினால, எளிமினால, எளிமையினால, எளிமையான பக்தினால, பணிவுனால. ஸோ இதில் ஒரு பக்தன் வந்து தன்னுடைய கடமையை இந்த 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 சம்பவம் மூலமாக ஜனகர் என்ன அறிவுறுத்துறாருன்னா, என்ன மாதிரி பகவான் நமக்கு எடுத்து காமிக்கிறார், ஜனகர் முதலான மன்னரும் கூட நியமிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் பக்குவ நிலை அடைந்தனர். வெறுமனே அவர் தன்னுடைய கடமையை தான் செய்தார். ஒரு சத்திரிய அரசங்கிற முறையில் அவர் அந்த நல்ல அரசராக இருந்து ஆட்சி பண்ணி அதில் பகவானை திருப்திப்படுத்தினார். ஸோ அதனால இங்கே பகவத்கீதையில் பகவானாலே அவர் புகழப்படக்கூடியவராக இருக்கார். பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காக வேண்டியே அவர் வந்து உண்மையில் அவரெல்லாம் தன்னை உணர்ந்த ஆத்மா, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் அவர் பெயருக்காக தான் இந்த செயல் பண்ணார். அதுபோல் அர்ஜுனனையும் தன்னுடைய கடமையை செய்ய சொல்லி கிருஷ்ணர் ஜனகரை உதாரணமாக காமிக்கிறார். ஜனகர்லாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க பார்த்தியா, அவங்க வந்து வெறுமனே தன்னுடைய கடமைக்காக தான் செயலாற்றினாங்க, தர்மத்துக்காக தான் இந்த செயலை பண்ணாங்க, அவங்க மூலமாக நிறைய பேர் அவங்களை பின்பற்றினாங்க. எத்யாச்சரதி சேஷ்ட தத்தே தேவோதரோஜனா செயற்பிரமாணம் கூடுதே லோகஸ்தன் வார்த்ததே. அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார், ஒரு பெரிய மனுஷன் எந்த மாதிரி செயல் பண்றானோ அதுதான் எல்லாரும் பின்பற்றுவாங்க இந்த உலகத்துல. அப்ப உதாரணத்துக்கு அப்பா என்ன மாதிரி செயல் பண்றாரோ அதுதான் குழந்தைகளும் பின்பற்றும், கணவன் எப்படி நடந்துக்கிறாரோ கணவனுடைய செயலை மனைவி பின்பற்றுவாங்க, அதே மாதிரி குரு எப்படி நடந்துக்கிறாரோ அதை சிஷ்யர்களும் பின்பற்றுவாங்க. குரு சொல்ற செயல், குருவோடைய செயல் அவரை நடத்திய சிஷ்யர்கள் பின்பற்றுவாங்க, அப்பாவுடைய நடத்தைய வந்து குழந்தைகள் பின்பற்றுவாங்க, கணவனுடைய நடத்தைய வந்து மனைவி பின்பற்றுவா, அதே மாதிரி ஒரு அரசியல் தலைவர் ஒரு ராஜாவுடைய செயலை வந்து பிரஜைகள் பின்பற்றுவாங்க. ஸ்ரேஷ்டான உயர்ந்தவங்க, உயர்ந்தவர் செய்யக்கூடிய செயலை வந்து பொதுவாக உள்ள ஜனங்களா பின்பற்றுவாங்க. செயற்பிரமாணம் கூடுதே லோகஸ்தடனு வார்த்ததே, பெரிய மனுஷன் என்ன மாதிரி செயல் பண்றனோ அதெல்லாமே பின்னாடி உள்ளவங்க பின்பற்றுவாங்க. அதனால பெரிய மனுஷங்க எப்பவுமே ரொம்ப உஷாரா செயல் பண்ணணும். பெரிய மனுஷங்க தவறான வழியில் செயல்பட்டாங்கன்னா அவங்களை பின்பற்றக்கூடிய தவறான வழியில் தான் போவாங்க. அதுதான் இப்போ இந்த காலத்தில் நடக்குது கலியுகத்தில். கலியுகத்தில் வந்து பேரளவு பெரிய மனுஷனாக இருக்கிற இப்போ பதவி எடுத்துன்றவங்க தவறான வழியில் பிரஜைகளை வழி நடத்துறாங்க, அது மாதிரி குருங்கிற அந்தஸ்து எடுத்துன்றவங்க தவறான வழியில் சிஷியர்களை நடத்துறாங்க இல்லையா. ஒரு ராஜா வந்து ஒரு அரசியல் தலைவர் பகவானுடைய பக்தனாக இருக்கணும், அப்போதான் பிரஜைகளும் பகவானுடைய பக்தராவாங்க. எப்படி ஜனக மகாராஜ் வந்து பகவானுடைய பக்தராக இருந்தாலும் அது போல ஒரு பிரஜைகளும் பகவானுடைய பக்தர்களாக இருந்தாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அந்த பொறுப்பு ஏற்றுக்கூடாது. அப்படி பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க தவறாக வழிநடத்தக்கூடான கர்ம வினையும் சந்திப்பாங்க. இந்த கர்மன்னா வினை இருக்கணுமா இல்லையா, எந்த செயல் பண்ணாலும் எதிர் வினைவு இருக்கும். அப்போ ஒரு ராஜா பொதுமக்களை வழிநடத்தக்கூடிய பதவி ஏற்றுண்டான்னா அவன் தவறாக வழிநடத்தினா பொதுமக்கள் செய்யக்கூடிய பாவ காரியத்தில் அவனுக்கு பங்கு இருக்கு. அதனாலதான் அரசியல் தலைவருக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போ உள்ள தலைவர்களுக்கெல்லாம், இப்போ உள்ள தலைவர்கள் ஜனக ஓட்டு போட்டு ஒருத்தரை வந்து அமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவர் அந்த பதவி ஏற்றுக்கிட்டார் இல்லையா, அப்ப பிரஜைகள் பண்ணக்கூடிய கர்மத்தில் அவருக்கு பங்கு இருக்கு. என்ன பாவம் செய்தாலும் அவர் அது வந்து அவங்களை சரி பண்ணல, அவங்க நல்ல வழி நடத்தலைன்னா அங்க கர்ம வழியில் அவங்க பங்கெடுத்துக்கிறாங்க. முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி. அதனால இந்த பதவியில் ஏற்றுக்கிறவங்க ரொம்ப உஷாரா இருக்கும். பிரஜைகளை நல்வழிப்படுத்தி நடத்தலைன்னா அவங்க செய்யக்கூடிய தப்புகளுக்கெல்லாம் இவங்க உடந்தையா இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஒரு குரு, குரு வந்து தன்னை பின்பற்றக்கூடிய சிஷ்யனை வந்து பகவான்கிட்ட கூட்டிட்டு வரலைன்னா அவன் தவறான வழியில் நடத்தினதுக்காக அந்த குருவும் சிஷ்யனுடைய கர்மத்தை ஏற்றுக்க தயாரா இருக்கும். இந்த மாதிரி அப்பா, கணவன் இவங்கெல்லாம் சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான நிலையை ஏற்படுத்தின்றவங்க, எடுத்துக்கிறவங்க. ஸ்ரீமத் பாகவத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி கணவன் அப்புறம் தகப்பன், கணவராக இருக்கக்கூடியவங்க, தகப்பனாக இருக்கக்கூடியவங்க, அப்புறம் ராஜாவாக இருக்கக்கூடியவங்க, அப்புறம் குருவா இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த பொறுப்பை எடுத்துட்டு அது சரிவர செயலாற்றலைன்னா அதுக்கு உண்டான கர்ம வினையும் அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கூடாதுங்கிறாங்க. அப்படின்னா உனக்கு பொறுப்பை எடுத்துட்டு அதை சரிவர செய்ய முடியாதுன்னா அந்த பொறுப்பை ஏத்துக்காதுன்னு சொல்லுது பாவம். ஆனா பொறுப்பு ஏத்துக்கிட்டா அதன்படி செயலாற்றியாகணும். அதுக்குதான் கிருஷ்ணர் ஜனகரை உதாரணமா சொல்ல, ஜனகர் பொறுப்பு ஏத்துட்டார், பொறுப்பு ஏத்துட்டு அவரும் நல்ல சக்கரவர்த்தியா இருந்தார், பிரஜைகளையும் நல்வழியில் நடத்தினார், ரொம்ப அற்புதமா இந்த உலகத்தை ஆட்சி பண்ணார் எந்த குறைவும் இல்லாமல். அதனாலதான் பகவான் ஸ்ரீ ராமர் அவருக்கு மருமனா இருந்தாருன்னு படிச்சோம், கிருஷ்ணரே இங்க அவர் புகழ்றார் ஜனக மகாராஜ். ஸோ இந்த மாதிரி ஜனக மகாராஜ் ரொம்ப மங்களமானவர், அவர் பகவானுடைய பிரதிநிதிகள்லயே ஒருத்தராக இருக்கார். 12 மகாஜனங்கள் ஜனகர் என்னெல்லாம் சொல்றாரோ அது வேதம், கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்டது. ஜனக மகாராஜ் என்ன போதனை சொன்னாலும் சரி, ஜனக மகாராஜ் என்ன கற்பித்தாலும் சரி, அதெல்லாமே வேதமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. காரணம் என்னன்னா, பகவானால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுத்த பக்தர், ஒரு ஆச்சாரியர். அதனால நம்மளும் அவருடைய வழியை பின்பற்றணும். அவர் மாதிரி ரொம்ப எளிமையா பணிவான பக்தி செய்யணும். பகவான் வந்து நம்ம கிட்ட பக்தி தான் எதிர்பார்க்கிறார். எந்த அளவுக்கு பணிவா இருந்து பக்தி செய்யறோம், ரொம்ப எளிமையா இருக்கும், கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு செய்யறோம், நம்ம செய்யக்கூடிய செயலெல்லாம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க தயாரா இருக்கோமா அப்படிங்கறதும் பகவான் பார்க்கிறார். எத்கரோசி எஜஸ் நாசி எஜுகோசி ததாசியத் எத் தபஸ்யசி கவுன்சேய தத் குருஸ்மத் அர்ப்பணம். அர்ஜுனா, நீ என்னெல்லாம் படைக்கின்றாயோ, என்னெல்லாம் கொடுக்கின்றாயோ, என்னெல்லாம் முன்கின்றாயோ, என்ன தவங்கள்லாம் புரிகின்றாயோ, அது எனக்கு அர்ப்பணிப்பாயன்னு சொன்னார் கிருஷ்ணா. இந்த மாதிரிதான் ஜனக மகாராஜ் எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்காக அர்ப்பணிச்சார். தன்னுடைய உடல், பொருள், ஆத்மா எல்லாமே பகவானை சேவைக்காக பயன்படுத்தினார். இன்றைக்கு பகவத்கீதையில் கிருஷ்ணர் அவரை புகழ்றார். இன்று நம்ம ஜனகருடைய புகழ் படிச்சுட்டு இருக்கோம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஜனகர் செய்த சேவை இன்றைக்கும் நம்ம பக்தர்களால போற்றி புகழப்படுது. அப்படி ஒரு பக்தரா அவர் வாழ்ந்தார் இந்த உலகத்துல. அதனாலதான் அவர் 12 மகாஜனங்கள்ல ஒருத்தரா இருக்கார். ஹரே கிருஷ்ணா. சோ நம்மளும் அவருடைய வழியை பின்பற்றணும். சோ ஜனக மகாராஜ் மாதிரி நம்ம கடுமையான யாகம் எல்லாம் செய்ய முடியாது. பெரிய பெரிய யாகம் எல்லாம் செய்யற அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது. அதனாலதான் கலியுகத்தில் நமக்கு எளிமையான யாகம் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீர்த்தன யாகம். கலே தோஷ நிதேராஜன் அஸ்தி ஏகோ மகாத்குணா கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரிஜேத். கலியுகத்துல நிறைய குறைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஓரத்துக்கு அனுபவம் இருக்கு கலியுகத்துல பெறக்கூடிய துன்பங்கள்லாம். அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னது, இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலேயே ஒரு நன்மை இருக்கு, கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய, பகவானுடைய நாமங்களை கீர்த்தனம் செய்யறது, பாடுறது, ஜபிக்கிறது. அப்படி பண்ணாலே நம்ம கலியுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுரும். முக்த சங்க பரம் ரிஜேத், கலியுகத்துடைய துன்பத்திலிருந்து தாக்குதலிருந்தும் நம்ம விடுபட்டுலாம். தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த எளிமையான சங்கீர்த்தன யஜ்ஞம் கலியுகத்தில் நமக்கு சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த சங்கீர்த்தன யஜ்ஞத்தை நமக்காக கொண்டு வந்திருக்கார். அப்படி ஜனக மகாராஜ் எப்படி யாகம் செய்து பகவான் திருப்திப்படுத்தினாரோ, எப்படி அவர் வந்து அந்த அவருடைய சத்திரிய தர்மத்தை நல்லபடி செய்து தன்னுடைய பிரஜைகளை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினாரோ, அதே வழியை பின்பற்றி நம்ம வந்து தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறது மூலமாகவும், நம்முடைய கடமைகளை சரிவர செய்து பகவானை சந்தோஷப்படுத்தும் மூலமாகவும் ஜனகருடைய வழியை நம்மளும் பின்பற்றும். இதுதான் நமக்கு உதாரணமாக வாழ்ந்து காமிக்கிற பக்தர்கள்லாம். அர்ஜுனன், ஜனக மகாராஜ், தசரதர். தசரத மகாராஜுக்கு ராமர் குழந்தையா வந்திருப்பா, அவர் எவ்வளவு பக்தி உள்ள ஒரு ராஜா வந்திருக்கணும். தசரதர், பரீட்சித், பிரலாத், ஜனகர், பலி மகாராஜ், இந்த மாதிரி இவங்களாம் பெரிய பெரிய அரசர்கள் தான். இவங்களாம் துறவிகள், சன்னியாசிகள் கிடையாது. ஜனக மகாராஜ் ஏதோ காட்டில் தனியா வாழ்ந்த ஒரு சன்னியாசி இல்ல. அவருக்கு இல்லற வாழ்க்கை இருந்தது, குடும்பம் இருந்தது, குழந்தைகள்லாம் இருந்தது. ஆனாலும் அவர் எப்படி வாழ்ந்தாரு, இந்த சூழ்நிலை பக்தியிலும் அவரு பகவானுக்கு பக்தி பண்ணார். அவர் நினைச்சிருந்த ஆடம்பரமா வாழலாமா இல்லையா? ஜனக மகாராஜ் நினைச்சிருந்தா மற்ற அரசர்கள் மாதிரி உலக விஷயங்களை அனுபவிக்கலாம். ஆனா அவருக்கு அதுல விருப்பம் இல்லை. இப்போ பகவத்கீதையிலும் சரி, ஸ்ரீமத் பாகவதத்திலும் சரி, ஜனகர் முதலான மன்னருடைய பேர் தான் வந்திருக்கு. அது இல்லாம எவ்வளவு மன்னர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க, அவங்க பேர்ல வரல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு புண்ணிய செய்த ராஜாக்கள் கிடையாது. அவங்க எல்லாம் பேருக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க. ஏதோ உலக விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காகவும், நாட்டை ஆட்சி பண்ணணும், பேர், புகழ், பணம், செல்வம், இதுக்காக வாழ்ந்த நிறைய மன்னர்கள்லாம் இருக்காங்க. அவங்க பேர்லாம் நம்ம பாட புத்தகங்களை படிக்கலாம், வரலாற்று பாட புத்தகங்கள்ல. ஆனா பாகவதத்திலும் பகவத்கீதையிலும் வரக்கூடிய மன்னருடைய பெயர் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பாகவதத்திலையும் பகவத்கீதையிலும் ஒரு மன்னருடைய பெயர் வருதுன்னா அவங்க கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்க கிருஷ்ணருக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருப்பாங்க. ரொம்ப எளிமையான பக்தி பண்ணவங்களா இருப்பாங்க. அப்பேற்பட்ட மன்னருடைய பேர் தான் ஸ்ரீமத் பாகவதத்திலும் பகவத்கீதையில வரும். அப்பேற்பட்ட மன்னர்கள் தான் உதாரணமா வாழ்ந்திருக்காங்க. இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் எப்படி பகவானுக்கு பக்தி செய்யறதுங்கிறத ஜனகர் ஒரு உதாரணமா வாழ்ந்திருக்காரு. அதனாலதான் சீதா பிராட்டி அவர் குழந்தையா வந்தாங்கன்னு பார்த்தோம் நம்ம இல்லையா. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் முக்கியம் இல்லை. அரண்மனையில் இருக்கமா, இல்ல ஓட்டு வீட்டுல வாழ்றோமா, இல்ல ஆசிரமத்தில் இருக்குமா, வீட்டுல இருக்குமா, இல்ல இல்லற வாழ்க்கையில் இருக்குமா, இல்ல சன்னியாச வாழ்க்கையில் இருக்குமா, எந்த வாழ்க்கையில் இருக்குன்னு முக்கியம் இல்லை. எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு செய்யறோம், பக்தி வச்சிருக்கோம் தான் முக்கியம். அதுக்கு ஜனகர் ஒரு நல்ல உதாரணம். அவர் இல்லற வாழ்க்கையில தான் இருந்தார், இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார், அரண்மனையில வாழ்ந்தார். ஆனா அவர் உள் மனதில் எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருந்தார். நான் எப்படி பகவானை சந்தோஷப்படுத்துன்னு நினைச்சிட்டே இருந்தார். அந்த மாதிரிதான் நம்ம வாழணும். இந்த உலக வாழ்க்கையில் இருந்தாலும் அதுல பற்றுதல் இல்லாம பேருக்காக அந்த இல்லற வாழ்க்கையை தர்மத்தை செய்துட்டு நம்முடைய செயல் மூலமா பகவானை சந்தோஷப்படுது. அதுதான் ஜனகர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்க, ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள். ஜாய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.